நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தினம் ஒரு தகவல். வழங்குபவர் பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று அரிச்சந்திரன். நேயர்களே, உண்மைக்கு ஏன் இன்றைக்கும் அரிச்சந்திரனை எடுத்துக்காட்டாக கூறுகிறோம்? உண்மையை பேசுபவர்கள் கூட அரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீடா என்றுதான் கேட்கப்படுகிறார்கள். ஆக அத்தகையதொரு புகழ் அரிச்சந்திரனுக்கு சாதாரணமாக கிடைத்து விடவில்லை. ஒரு முறை தேவலோகத்தில் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது. பொய் சொல்லாத மானிடரும் உண்டு என்று வசிஷ்டர் கூற, பொய் பேசாத மனிதர்களே இல்லை என்று விஸ்வாமித்திரர் வாதிட்டார். பூலோகத்தில் உள்ள அயோத்தி மன்னன் அரிச்சந்திரனை, ஒரு பொய் சொல்ல வைத்து விடுங்கள், உங்களிடம் நான் தோற்றதாக ஒப்புக்கொள்கிறேன் என்கிறார் வசிஷ்டர். சரி, அரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன் என்று சவால் விடுக்கிறார் விஸ்வாமித்திரர். நேராக அயோத்தி மன்னனை நாடி சென்றார். ஏதாவது ஒரு சிக்கலில் அரிச்சந்திரனை சிக்க வைத்து பின்னர்தான் பொய் சொல்ல வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அரண்மனைக்குள் நுழைந்த விஸ்வாமித்திரரை வணங்கி வரவேற்றார் மன்னன் அரிச்சந்திரன். மன்னனை வாழ்த்திய விஸ்வாமித்திரர், அரிச்சந்திரா, நான் செய்யும் யாகத்திற்கு சிறிது பொருள் தேவைப்படுகிறது, அதற்காக உன்னை நாடி வந்துள்ளேன் என்றார். மனம் மகிழ்ந்த அரிச்சந்திரன் 1000 பொற்காசுகளை அளித்தான். அதை பெற்றுக்கொண்ட விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரனை நோக்கி, மன்னா, இந்த பொற்காசுகள் உன்னிடமே இருக்கட்டும், தேவைப்படும் போது வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறினார். நாட்கள் கடந்தன. விஸ்வாமித்திரர் மீண்டும் அரிச்சந்திரனை நாடி சென்றார். வழக்கம் போல மன்னன் அவருக்கு வரவேற்பு அளித்து, நான் தங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஏதேனும் உள்ளதா என்று பணிவோடு கேட்டார். அரிச்சந்திரா, நீ சொன்ன சொல் தவறாதவன் என்றும் சத்தியமே பேசுபவன் என்றும் அறிவேன். நேற்று என் கனவில் உன்னுடைய நாட்டை எனக்கு தானமாக கொடுப்பது போல் கனவு கண்டேன். அப்படி நடக்குமா என்ன என்று கள்ளச்சிரிப்போடு கேட்டார் விஸ்வாமித்திரர். சுவாமி, கனவிலே சொன்னால் என்ன, நனவிலே சொன்னால்தான் என்ன, சொன்னது சொன்னதுதான். என் நாட்டை தங்களுக்கு தானமாக இப்போதே தருகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறிய அரிச்சந்திரன் உடனே தன் நாட்டை முனிவருக்கு தானமாக கொடுத்து விட்டான். அடுத்த சில நிமிடங்களில் தன் மனைவி சந்திரமதி, மகன் லோகிதாசன் ஆகியோருடன் அரண்மனையை விட்டு புறப்பட்டான். அரிச்சந்திரன் புறப்பட்டு செல்லும் போது விஸ்வாமித்திரர், நில் அரிச்சந்திரா, என்னுடைய 1000 பொற்காசுகளை தந்துவிட்டு போ என்றார் விஸ்வாமித்திரர். சுவாமி, அந்த பணமும் அரண்மனை கருவூலத்தில் தான் இருக்கிறது என்றார் மன்னன். அது சரி, நீ மன்னனாக இருந்த போது அது உனக்கு சொந்தம், நீ இப்போது அனைத்து செல்வங்களையும் தானமாக தந்துவிட்டாய், இப்போது அவை எனக்கு சொந்தம், எனவே நீ தர வேண்டிய 1000 பொற்காசுகளுக்கு என்ன பதில் சொல்லிவிட்டு போகிறாய் என்றார் விஸ்வாமித்திரர். அரிச்சந்திரன் என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் தலைகுனிந்து நின்றார். அப்போது முனிவர் மெதுவாக, அரிச்சந்திரா, நான் 1000 பொற்காசுகளை உன்னிடம் தரவே இல்லை என்று ஒரு பொய் சொல்லிவிடு, உன் நாட்டையே நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். அரிச்சந்திரன் திடுக்கிட்டார். நான் பொய் சொல்வதா, அது என்னால் இயலாது என்பது போல தலையை அசைத்து விட்டு நடந்தான். விஸ்வாமித்திரர் விடவில்லை. என் 1000 பொற்காசுகளுக்கு பதில் சொல்லிவிட்டு போ என்றார். தான் சம்பாதித்து தருவதாக கூறிய மன்னன் ஒரு சீடனை தன்னுடன் அனுப்பும்படி கூறி அவனையும் அழைத்து கொண்டு அரண்மனை விட்டு வெளியே சென்றார். காட்டில் அலைந்து திரிந்த அரச குடும்பத்தினர் தங்கள் பசியை தாங்கிக் கொண்டு தங்களோடு வந்திருக்கின்ற சீடனின் பசியையும் போக்க பாடுபட்டனர். அந்த சீடனோ விஸ்வாமித்திரரின் கட்டளைப்படி வேண்டுமென்றே பசி பசி என்று மன்னனை பாடாய்படுத்தினான். எப்படியாவது 1000 பொற்காசுகளை கொடுத்து அந்த சீடனை அனுப்பிவிடத் துடித்தான் மன்னன். ஆனால் வழி தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். சில நாட்கள் கழிந்ததும் ஒரு ஊர் வந்தது. அந்த ஊரில் காலகண்டன் என்ற செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டில் வேலைக்காரியாக இருக்க தன் மனைவி சந்திரமதியை விற்றான் அரிச்சந்திரன். அந்த தொகை கடனை தீர்க்க போதாத காரணத்தால் அரிச்சந்திரன் சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கும் வேலைக்கு போனான். அதில் கிடைக்கும் வருமானத்தை கடனுக்கு கொடுத்து வந்தான். கிடைக்கும் அரிசியை உணவாக உண்டு வந்தான். நாட்கள் நகர்ந்தன. அடிமையாக வேலை செய்து வந்த சந்திரமதியை மட்டுமல்லாது அவளது மகன் லோகிதாசனையும் கடுமையாக வேலை வாங்கினான் அந்த காலகண்டனுடைய குடும்பத்தினர். ஒரு நாள் காலகண்டன் லோகிதாசனை தர்பைப்புல் பறித்து வர காட்டுக்கு அனுப்பினான். அங்கே நாகப்பாம்பு லோகிதாசனை கடிக்க அவன் மரணமடைந்தான். பிணமாக கிடந்த மகனை தூக்கி கொண்டு சுடுகாடு சென்றாள் அவருடைய அன்னை. அங்கே வந்த ஹரிச்சந்திரன், பெண்ணே, பணம் கொடுக்காமல் நீங்கள் பிணத்தை எரிக்க முடியாது என்றான். ஐயா, நான் பரம ஏழை, கருணை காட்டுங்கள் என்று மன்றாடினாள். அப்படியானால் உன் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யத்தை விற்று எனக்கு சேர வேண்டியதை கொடு என்றான். திடுக்கிட்டாள் சந்திரமதி. தன் கணவன் ஒருவனை தவிர அந்நியர் யார் கண்ணுக்கும் தென்படாதது அந்த மாங்கல்யம். எனவே தன் முன்னே நிற்பது தன் கணவனே என்று தெரிந்து கொண்டாள் சந்திரமதி. ஐயோ சுவாமி, தாங்களா தங்களுக்கா இந்த கதி? நான் தான் உங்கள் சந்திரமதி, இறந்து கிடப்போன் நம்முடைய மகன் லோகிதாசன் என்று கதறினாள். என் எஜமானனுக்கு நான் உண்மையானவனாகவே இருக்க விரும்புகிறேன், நீ சென்று பணத்தை வாங்கி வா என்று கூறினான் ஹரிச்சந்திரன். இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விசுவாமித்திரருக்கு வியப்பு மேலிட்டது. தன்னுடைய சவாலில் வசிஷ்டரிடம் தோற்று விடுவோமோ என்ற அச்சமும் ஏற்பட்டது. எனவே ஹரிச்சந்திரனுக்கு மேலும் ஒரு துன்பத்தை கொடுக்க எண்ணினார். சந்திரமதி நடந்து செல்லும் பாதையில் அந்நாட்டு மன்னன் காசிராஜனின் மகன் இறந்த நிலையில் விழும்படி செய்தார். அதன் காரணமாக மன்னனின் மகனை கொன்றவள் என்ற பழி சுமத்தப்பட்டாள் சந்திரமதி. அவளே குற்றவாளி என தீர்ப்பளித்த காசிராஜன் அவளை சிரச்சேதம் செய்ய ஆணையிட்டான். கொலைக்களத்துக்கு கொண்டு வரப்பட்ட சந்திரமதியை கொல்ல வேண்டிய கடமையை ஹரிச்சந்திரனே ஏற்க வேண்டியதாயிற்று. அந்த நிலையிலும் மனம் கலங்காது நின்றான் ஹரிச்சந்திரன். அப்போது அங்கு வந்த விசுவாமித்திரர், ஹரிச்சந்திரா, இப்போதேனும் நான் சொல்வதை கேள். எனக்கு வாக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு பொய் சொல்லிவிடு. மீண்டும் அரச பதவி, இழந்த நாடு, இவையெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்றார். ஆனால் அதனை ஏற்கவில்லை ஹரிச்சந்திரன். ஆக எத்தனை துன்பங்கள் நேர்ந்த போதும் பொய்யே சொல்லாமல் உண்மையை மட்டுமே பேசிய ஹரிச்சந்திரனின் அன்றைய வாழ்க்கை இன்றைக்கும் நமக்கெல்லாம் ஒரு பாடமாக உள்ளது. மீண்டும் நாளை சந்திப்போம்.
தினம் ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் கோவை பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளரும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொலைக்கல்வி மைய இயக்குநருமான பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.